ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணை அன்பதிகள் வாழ் நெய்கண்ட தேவனே. பெருமானை விழித்துட்டு என்ன செய்யறார் இனிமே தான் வினா கேட்க போறார். தேரும் சடம் செயல் அதனை சாந்திடும் எனினே. குருநாதர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு செய்தி சொல்றார், எப்படி இந்த மலங்கள்லாம் தன் வசப்படுத்தி என்னை கூட்டிட்டு போயிருது, அந்த மலம் அறிவில்லா சடம் தானே, எனவே அந்த சடம் எப்படி என்னை தன்வசப்படுத்துது, கரிகரணங்கள் ஆகிட்டு எல்லாமே சடம் தானே, ஆனால் தன்வசப்படுத்துது அல்லவா, அதை மனசில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்குறாரு. அவர் மாணவன் கேள்வி கேட்குறாரு, அதுக்கு குரு என்ன பதில் சொல்கிறாரு. தேரும் சடம், தேர்தல் என்னங்க, தேர்தல் தேர்தல் தெளிதல், தேரும் சடம் தெளியப்பட்ட சடம். எவ்வாறு தெளியப்பட்ட சடம், அறிவில்லாதது அகத்தா என்று தெளியப்பட்ட சடம். மலங்கள் எல்லாம் சடப்பொருள் தானே, எனவே அவற்றை எவ்வாறு சொல்ல, அறிவில்லாதது செயலில்லாதது என்று தெளியப்பட்ட சடம். உனக்கு நல்லாவே தெரியுமேப்பா, அது வந்து சடப்பொருள், அதுக்கு அறிவில்லை, அதுக்கு செயலில்லை என்பது தெரியும் அல்லவா. சரி, அந்த மலம் செயலதனை சாந்திடும் எனினே. செயல் செயலை செயலதனை, அது அண்ணு ரெண்டுக்கு பொருள் இல்லை, செயலை சாந்திடும், தாம் சார்ந்த பொருளின் காரணமாக எந்த பொருளை சார்கிறதோ அதற்கு தக்கவாறு செயல்படும், சார்ந்த பொருளினிடமாக செயல்படும். இப்ப இது ஒரு சின்ன போனஸ் செய்தி, எனக்கு போனஸ் கொடுக்கறக்கே டைம் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி. மாயை வந்து தனியாக இருக்கிறப்போ ஒரு செயலும் கிடையாது, மாயை தனியாக கிடக்கிறப்போ நம்மளை ஒன்றும் செய்யாது. பெருமான் அதை காரியமாக மாயமாக மாற்றி நம்மிடத்தில் சேர்க்கும்போது தான் கலை வித்தை அராகம் எல்லாம் சேர்க்கும் போதே நம்முடைய அறிவீச்சை செயல்கள்லாம் விளக்க முடிகிறது. எனவே அது சும்மா ஐடியலாக கிடக்கிறப்ப எந்த செயலும் செய்யாது. அதை என்ன செய்கிறார் பெருமான், காரியமாக மாற்றி நம்மிடத்தில் கிடைக்கும்போது தான் அந்த கலை வித்தை, கலை வந்து செயலாற்றலை விளக்கும், அறி வித்தை வந்து அறிவாற்றலை விளக்கும், அறம் வந்து இச்சிக்கின்ற ஆற்றலை விளக்கும் சொல்லுவோம். அது தானாகவும் விளக்காது, அதையும் துரோதான சக்தி நின்று செயல்படுத்தினார்த்தம். கலை அறிவு கலை செயலாற்றலை விளக்கம்னா கலையே விளக்குமா அப்படின்னா கலையே விளக்காது, அந்த கலையும் சடந்தான், அதே துரோதான சக்தி தான் செயல்படுத்துது. அந்த மாயினுடைய காரியங்களுக்கே அந்த கருவிகள் எல்லாம் ஆன்ம அறிவோடு பொருந்தும் போது ஆன்ம அறிவில் மலம் எந்த அளவுக்கு பற்றி இருக்குதோ அதுக்கு தக்கமான அந்த கருவிகள் மயக்கம் வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மயக்கம் வச்சு கொடுக்காரு, அவங்கவுங்க யாராவது எந்தெந்த மல பக்குவத்தில் இருக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு தக்க மயக்கம். எல்லாரும் சாப்பிட்டு வந்துருக்குறோம், எல்லாருக்கும் மயக்கம் வச்சு வருதா, வராது. சரி, அப்படி குருநாதர் விளக்கம் கொடுத்தவனே எனின் என்று நீங்கள் விளக்கம் கூறுவீர்களே ஆனால் என்ன சொன்னார், இப்போ என்ன சொன்னார், சடம் செயல் அதனை சாந்திடும் போது செயல்படும். என்ன வரி பாருங்க, தேரும் சடம் செயல் அதனை சாந்திடும் எனினே. இப்போ மாணவன் அதை மறுத்துரைக்க போறார், என்ன சாமி சடம் பக்கத்துல இருந்தா செயல்படுமா அப்படின்னு கேட்டுற, கேட்டுட்டு என்ன சொல்றனா, என்னை சுத்தி குளத்தை அடிக்க வச்சிடறேன், அது என்ன செயல்படுதுன்னு பார்க்கலாம், தனித்தனியா ஒன்னொன்னா டான்ஸ் ஆடுவான், இல்ல ரொம்ப புடவைகள் எல்லாம் அடிக்க வச்சு நான் நடுவில் பார்த்துட்டு நான் புடவை எழுந்திரிச்சு விளையாடுமான்னு கேட்க, நியாயம் தானே, சடம் சித்தை சார்ந்ததுன்னா அது செயல்படும் அப்படின்னா என்னை சுத்திலையும் நான் வந்து பொருள்களை அடிக்க வச்சுட்டு செயல்படாங்க, அப்படி இருந்தா என்னாலும் யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க உட்காந்துட்டு பாடு நடத்தினே மைக் தானே எழுந்திரிச்சு ஓடிடும், நம்ம பேச்ச கேட்க முடியாம அது ஓடி. அதை தான் சொல்றாருங்க, கடம் படம் அதனில் கண்டிலம், கடம் என்ன குடம், படம்னா ஆடை, நம்மை சுத்தி கடத்தையோ படத்தையோ வச்சுட்டு நம்மை சார்ந்து இருக்குதுங்கிறக்காக அவர் செயல்பட ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறப்ப செயல்படாது. குருநாதர் என்ன சொல்ல, அப்ப நீ அந்த உதாரணம் வேண்டாம், வேற ஒரு உதாரணம் சொல்ல, நீ அதை எடுத்துக்க அப்படின்ட்டு என்ன விடம்படும் மூந்திரள் போன்றது. இது குருநாதருடைய ஆன்சர், விடம்படும் மூந்திரள் போன்றது. இப்போ ஒருத்தனை விஷயம் கூட என் பாம்பு வந்து லவுக்குன்னு ஒரு கொத்து கொத்திடுச்சு, என்னவா அந்த விஷயம் என்ன ஆகுது, வேலை செய்தா இல்லையா? எப்படி குருநாதர் எவ்வளவு ஈஸியா போட்டு மாட்டேன், விடம்னா நஞ்சுடைய உயிரை குறிக்கும், படுதல்னா பற்ற படுதலை குறிக்கும், ஊன் திரள்ங்கிறது உயிருடைய தசை திரளை குறிக்கும். என்ன சோ ஒரு பாம்பு விஷமுடைய பாம்பு வந்து ஒருத்தர் கொத்தும் போது என்ன பற்றப்படுதல், கொத்தும் போது ஊன் திரள் அந்த உயிர் உள்ளவனம்பு இருக்கிற தசையில தான் என்ன கொத்துச்சு அப்படின்னா அது பரவி நஞ்சு என்ன செய்யறது, நஞ்சு சடப்பொருள் தான், ஆனா அது என்ன ஆகுது பரவி அவனை செயலிழக்குமாறு செய்கிறது. செய்தா இல்லையா? உண்மையிலே என்ன சொல்றேன்னா நஞ்சினுடைய சேர்க்கையினால உடம்பு செயலிழக்குது, நாம் அது நஞ்சு செயல்படுறதா வச்சு சொல்றோம். நஞ்சினுடைய செயற்கையினால்தான் அது வந்து நம்மோடு பொருந்துவதனால நமக்கு அந்த செயலிழப்பு வருது. அதனால வந்து நம்ம ஆனால் என்ன செய்கிறோம், அந்த நஞ்சு மேலே நஞ்சு தான் பொண்ணுடிச்சுவனே அப்படின்னு சொல்றோம். இது ஓரளவுக்கு மாணவனுக்கு சமாதானமாக தெரியுது. ஆனாலும் சாமி இன்னொரு சந்தேகம் என்ன என்னப்பா அப்படின்னு நீங்கள் அப்படி விளக்க சொன்னீங்கன்னா, எந்த ஒரு சடப்பொருள்னால் நமக்கு ஒரு செயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். இப்போ நமக்கு எதனால் இப்போ நாம் எல்லாம் சில சடப்பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம், என்ன நல்ல சாத்திய குணத்தில் சாப்பிட்ருந்தீங்கன்னா சுறுசுறுப்பு இருக்கும், ராசத குணத்தில் சாப்பிட்ருந்தாலும் கொஞ்சம் இருக்கும், தாமத குணத்தில் சாப்பிட்டா என்ன இருக்கும் தூக்கம் இருக்கும், இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அது ஜீரணமாகிற வரைக்கும், இது வரைக்கும் ஆமாம் அணைந்தாக அகரல் வேண்டும். அப்படி ஒரு குணம் வறுமையானால் அது வந்த வேகத்திலே போயிடணும் அப்படித்தானே இருக்குது. இப்போ ஒரு கொசு கடிக்குது இல்லை ஒரு எறும்பு கடிக்குது, அந்த கடி எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். அது மாதிரி ஒரு சடப்பொருள் வந்து அணைந்து நமக்கு ஒரு துன்பம் வருது இன்பம் வருது அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் அணைந்தவாறே போயிடணும், தோன்றி அணைந்தாந்து அகரல் வேண்டும். ஆனால் இந்த மலங்கள் வந்து எங்கிட்ட எப்போ தோன்றுச்சு எப்போ போகும்னே தெரியலையே சாமின்னு கேட்குற. அதுபோல் இந்த மலங்கள்னா தானே செயலற்று போகணுமே, போக மாட்டேங்கிற போகுதா போக மாட்டேங்குது, எப்பவும் இந்த துன்பம் தருது என்பதுதான் மாணாக்கனுடைய ஐயோ. இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன போனஸ் செய்தி, இந்த மலங்கள்லாம் போகுமோ போகாத, அறம் உள்ளதே வாரா வந்திடும் பின் மலம் அது அரும், எல்லா மலங்களும் பின் காயமுடு மாயும் அன்றே அப்படியாது. எனவே நமக்கு பல பிறவிகள் எடுப்போம், பல பிறவிகளின் சார்பாக வினையோப்பு வரும், அந்த வினையோப்பின் சார்பாக நமக்கு குருநாதர் வருவார். அவர் வந்து உண்மை ஞானத்தை உணர்த்தும் போது தன்னுடைய பார்வையில் வினைகளினுடைய பெரும் பகுதியை கழிச்சிருவார். அது படிமுறையில் ஒரு பிறவியில் கண்டிப்பாக இந்த மலங்கள் நம்மை விட்டு நீங்கும். சரி, அதோட அவரு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வந்துடுறாரு. குணங்கள், சரி சாமி இப்ப கடிக்குது எறும்பு கடிக்குது இல்ல ஏதோ ஒண்ணு கடிக்குது, வலிங்கிற ஒரு குணம் தான் இருக்கணும், நீங்க சொல்றது என்னவா ஆனமலத்துக்கு 8 மாயாமலத்துக்கு 7 கர்மமலத்துக்கு 6 சொல்லி அக்கச்சக்கமா பன்மையில சொல்றீங்களே, குணங்களும் பன்மையும் தான். இந்த நஞ்சு உதாரணத்துல பார்த்தா நஞ்சு சார்ந்த உடம்பு என்ன ஆகணும், மயக்கம் வரும் இல்லைன்னா போயிடும், இந்த ரெண்டோட தானே பாம்பு கடிச்சா கடுக்கடு இருக்கும், எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அந்த விஷம் இறங்குற வரைக்கும். அப்படி ஒரு பிரச்சனை தானே இருக்கணும், இங்கே எப்படி இருக்குது ஆனமலத்துக்கு 8 மாயாமலத்துக்கு 7 அப்படியெல்லாம் பல வகையாக இருக்குது, இது எப்படி சாமி அப்படிங்கிறார். அப்புறம் அது கூட ஓரளவுக்கு பொருந்துங்கிற மாதிரி அவர் அதுக்கு பதில் சொல்றது இல்லை, அதுக்கு பதில் நான் பின்னால் சொல்கிறேன். சடம் செய்தலானே சாந்திடும் எனினேன்னு சொல்லிங்களே சாமி, இப்ப என்ன சொன்னாரு, சடம் செயலதனை சாந்திடும் எனினே என்றாரு. எது எதை சார்ந்து கேள்வி, எது எதை சார்ந்து, இங்கு எது எதை சார்ந்துகிறது அதனால என்ன வருது. இப்ப எது எதை சார்ந்த முடியும், ஒன்னும் மலம் நானு நீங்க மூணு பேர் தான் இருக்கிறோம் இல்லையா, இதுல எது எதை சார்ந்து, தானோ மலமோ எம்மை வந்து அனைதரா, தானே வந்து என்னிடத்துல பொருந்தி எனக்கு அந்த மாதிரி அறியாமையை கொடுக்க முடியாது. அணைய அணைதர மாட்டாது, மாட்டாதுங்கிறதே வந்து பொருந்துவதற்கு ஆற்றல் இல்லை, செயல் இல்லை என்பது. சரி, யானோ, யான் யாரு? ஆன்மா. மலம், மலம் செய்யக்கூடிய, அதாவது ஆன்மாவுக்கு என்ன சமலன், இவனா போய் ஒரு செயல் செய்ய முடியாது. அந்த மலம் நீங்கினாத்தான் இவனுக்கு செயலே வருது, ஒரு சிறிதளவாக நீக்கினாத்தான் செயல் வருது. எவனவே இவனா போய் மலத்தை எடுத்துக்கொள்வதோ மாயகன்மங்களை எடுத்துக்கொள்வதோ செய்ய முடியாது. அப்ப ரெண்டு பேர்த்த விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க தான் இருக்கீங்க. சரி, நீங்க செய்யலாமே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்குது, என்னது? நின்மலன். நீயோ செய்யாய், ஏப்பானா நின்மலன், நீ மலம் இல்லாதவன், எனவே ஞானமே வடிவானவன், எனவே கருணையே உருவானவன், நீ இந்த மலங்களை எல்லாம் கூட்டி எங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னா அப்புறம் யார் செய்யறாங்க? எனவே உள்ள பொருள் மூன்று, அதுல சடமாகிய மலமும் ஆன்மாவை வந்து அணையாது, சித்தாகிய சிற்றறிவுடைய ஆன்மாவும் மலத்தை சார்ந்து சாராது. நீங்களோ யாரு? நின்மலன், ஞானமே வடிவானவன், கருணையே ஆனவன், அதனால நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்ப இது எப்படி வந்தது? மூணு சாய்ஸ் சொல்லிட்டார். மலம் வந்து அணையாது, ஆன்மாவும் சென்று சேராது, இறைவனும் இந்த ரெண்டையும் இணைக்க மாட்டாரு. அப்படின்னா வேறு காரணம் என்ன? இயல்புன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு தான் வரும் அடுத்தது. அப்படி வச்சுக்கலாம், காரணம் இல்லாம ஒரு செயல் நிகழ்ந்து அது என்னன்னு சொல்றோம், இயல்பு அப்படின்னு வச்சுட்டேன். அதுலயும் பிரச்சனை இருக்கு சாமி. இது அதாவது ஆசிரியர் சொல்லும் போது அதை உன்னிப்பா கவனிச்சு பதில் கேட்கிறார். நீங்க இயல்புன்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சாமினா? இயல்புனா போகாது சாமி. என்னாச்சு? போகாதே. அதான் பாரு, இயல்பு எனில் போகாது. அது எந்த காலத்திலையும் போகாது. அப்ப மலம் போகலின்னா நமக்கு முக்தியும் கிடைக்காது. அப்ப நமக்கு முக்தியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, அந்த மலம் வந்து சேர்ந்ததுக்கு எவ்வளவு ஆன்சர் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி அவரே மறந்துட்டார். என்ன, மலம் வந்து அணையாது, நான் சென்று பற்ற மாட்டேன், நீங்களும் கூட்ட மாட்டீங்க, அது இயல்புன்னா அது போகாது. இந்த நாலு ஆன்சருக்கு மேல வேற என்ன ஆன்சர் சொல்றது? அந்தம் ஆதியிலாய் பந்தம் வந்தவாறு எவ்வாறு, பந்தம் வந்தவாறு அருள். எனவே நீங்க என்ன செய்யணும்? இந்த மூணு நாலு சாய்ஸ் உண்டு, இந்த நாளையும் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல எப்படி இந்த பந்தம் எனக்கு வந்தது, பந்தம்ங்கிறது இங்க ஆணவ கண்மமா என்ற மும்மல பந்தம் எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்லணும். வந்தது என்பதுதான். இவ்வளவுதான் பாட்டில் இருக்குது. ஆங்கவிதானும் நீங்காது நின்று, இந்த மூணு மலத்தை பற்றிய செய்தியை சொல்லி அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த மலங்கள்லாம் ஆங்கவைதானும் நீங்காது நின்று என்னை எப்போதும் பொருந்தி நின்று தன் வழி செலுத்தி தானே தானே மலத்தினுடைய குணத்தையே என்னுடைய குணமாக காட்டி கொண்டிருக்குது. அதனால என்னுடைய வழி என்பது ஒன்றில்லை. மன்ன ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த வெண்ணையம்பதியில் சைவ சிவாமணி மைய மைய. அதுக்கப்புறம் மும்மலம் சடம் என வழிந்தனை. மூன்று மலங்களும் சடம் எப்போ? உபதேசத்தின் போது. அம்மா மாறுகோள் கூறல் போதும். ஏப்பா சடம் சொன்னதுல என்ன தப்பு அப்படிங்கிறப்போ என்ன? எனினே மாறுகோள் கூறல் போறேன், கடம் படம் மதங்கள் கண்டுடம். என்னை சுத்திலையும் கடம் குடம் எல்லாம் வச்சா வேலை செய்தா இல்லை. இல்லப்பா நீ விடம்படும் ஊன் திரள் போல வச்சுக்கோ, அதாவது பாம்பு கொத்திய நிலையில. அப்படின்னா அது அப்படி செயற்கையா வந்தாலும் அணைந்தாங்க ஆறல் வேணும், வந்த வேகத்திலே அது போகணும். ஆனா இந்த மலமெல்லாம் எப்ப போகுதுன்னு இல்லை, வந்ததுதான் தெரியுது, போக தெரியல. அணைந்தாங்க ஆறல் வேண்டும். அது மட்டும் இல்ல, குணங்களும் பன்மை என்றாம். அப்புறம் எம்மை வந்து அணைதர நாலு சாய்ஸ். என்ன கேள்வி என்ன வந்தது? பந்தம் வந்தவாறு எவ்வாறு? அவரே பதில் சொல்றாரு, எம்மை வணைந்து அந்த அணைதர தானோ மாட்டாது, மலம் தானே வந்த என்ன அணையாது. யானோ செய்யல, நான் போய் மலத்தை பிடிக்க மாட்டேன், நீயோ செய்யாய் நின்மலன் ஆயிட்டு என்ன, இல்லப்பா இயல்பு என போகாது. போக சாமி, இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லுங்களை சொல்லுங்க. வயல்கட பந்தம் வந்தவாறு இங்கு என் அந்த மாதிரியலாய் அவளே. எனவே கொல்லத்தக்க முடிவு, இந்த நாளுமே கொல்ல முடியாத முடிவு எது? இந்த நாலு முடிவு சொன்னமல்லாம். எனவே கொல்லத்தக்க முடிவு என்ன, குற்றமில்லாத முடிவு என்ன என்பது சாஸ்திரங்களை நோக்கி உணர்ந்து கொள்ளுகிறான்னு அருள்நந்தேசியமா விட்டுட்டேன். நாம எந்த அளவுக்கு சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண அதான் நான் சொல்லிட்டேன் திறனாய்வுன்னு. நம்ம எந்த அளவுக்கு நூல்களை ஆழமா சிந்திச்சிருக்கோம், அந்த செய்திகளை வாங்கியிருக்கோம் என்பதை வைத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டார். இப்படி நானும் சொல்லிட்டு விட்டுட்டா நீங்க எதுக்கு பாடம் நடத்த வந்தீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்சர், மாசம் என்பதுல எத்தனை குரல் இருக்கு? மூணு குரல், ஆணவம், கண்மம், மாயை. அதுல முதல் எடுத்துக்குவோம், இந்த ஆணவம் என்பது ஒரு பந்தம். இது ஆன்மாவுக்கு சகசமலம்னு பேர். என்ன சகசம்? என்ன இது சகசமலம்? இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? சமநிலையா? கூடவே பிறந்தது. சரி, சொல்லாம ஜம்ப் பண்ணிடலாம் நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியாது. இந்த சகஜம் என்ற சொல்லுக்கு சொற்பொருள் கொள்ளக்கூடாது, கொண்டா என்ன குற்றம் வரும்? சகஜம் என்ற சொல்லுக்கு அவர் சொன்ன மாதிரி சகனா உடன் அர்த்தம், ஜம்னா ஜனித்ததுன்னு அர்த்தம், உடன் தோன்றியதுன்னு அர்த்தம். அந்த பொருள் தவறு. இது எதுக்கு பொருந்தும்னா, நெல்லுக்கு உமி பொருந்தும், நெல்லோட பிறந்தது உமி. அது ரெண்டு தோற்றமுடைய பொருளுக்கு சகஜம்ங்கிற சொல் பொருந்தும். ஆனா ஆன்மாவும் தோற்றமில்லாத பொருள், மலமும் தோற்றமில்லாத பொருள் இல்லையா? ஆன்மா ஏன்னா ஏகன் அநேகன் இருள் தன்மம் மாயை இரண்டு ஆக ஆறு ஆதியில் தோற்றமில்லாதது எனவே ஒடுக்கமில்லாதது, தோற்றம் ஒடுக்கமில்லாத எனவே என்றும் உள்ளது. என்றும் உள்ள பொருளுக்கு தோற்றம் சொல்ல முடியாது. எனவே இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? எனவே சொற்பொருள் கொண்டா தவறு வருது. ஏன்னா அந்த சொற்பொருள் கொண்டோம்னா ஆன்மா தோற்றமுடைய பொருள், மலமும் தோற்றமுடைய பொருள்னு வரும், இப்படித்தான் வரும். எனவே இதுக்கு கருத்து பொருள் கொள்ளணும். கருத்து பொருள் என்னன்னு கேட்டா, காரணமின்றியே உடனாக இருப்பது. சகஜம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? காரணமின்றியே உடனாக இருப்பது. நல்ல, அதாவது சைவ சித்தாந்த இதுல உள்ள ஒரு குறைபாடை சொல்லிடுறேன். நமக்கு சாஸ்திரம் தோத்திரம் எல்லாம் சொல்லித்தர்றாங்க, இந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரது இல்லை. இந்த உடம்பை எப்போ சுறுசுறுப்பாக எப்படி வச்சுக்கிறது, அதற்குண்டான அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு வாழ்வியல் கல்வி முதல் சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் தான் அறிவு சார்ந்த செயலுக்கு போகணும். ஏன்னா ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு செயல் திறனும் இல்லாமல் உட்காந்துட்டு பாடம் கேட்ட என்ன ஆகும்? நான் சொல்லல, யார் சொல்றாங்க? உமாவிசிவன் சொல்றாரு, ஊமையன் கண்ட கனவு போல இருக்குமா? எங்கம்மா இருக்கு வினா வேண்பாத? அப்படித்தான் நமக்கு இருக்கு. இப்ப சாஸ்திரம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எனவே நமக்கு எவ்வளவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன ரிஃப்ளெக்ஷன் நம்ம பாடியில வரும், மைண்ட்ல வரும் என்பதெல்லாம் நமக்கு அடிப்படையில் தெரியும். முதல்ல ஆரோக்கியம் தெரியணுங்க. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் இருந்தா தான் சாஸ்திரம் படிக்க முடியும். படிச்சா நிக்கி இல்லைன்னு என்ன தெரியுமா? படிக்கிற மாதிரி தெரியும். எப்படி இருக்கும்? படிக்கிற மாதிரி தெரியும், படிக்க மாட்டோம். கேட்டால் நாங்கள் படிச்சுட்டோம், என்ன படிச்சீங்க அதான் தெரியாது. எனவே இது காரணம் என்னன்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறது தான் காரணம். விழிப்புணர்வுக்கு என்ன காரணம்னா சாப்பாடு தான் காரணம். சரி, போட்டு. எனவே காரணமின்றியே உடனாக இருப்பது என்பதுதான் சகஜம் என்பது. இது தமிழ்ல சகஜம் என்பதற்கு இயல்புன்னு சொல்லணும். இயல்புன்னு சொன்னா என்ன குற்றம் வரும்னு அவர் பாட்டிலே சொல்லிட்டார், இயல்பு எனில் ஓகாது. எனவே அதனால இதை சொல்லும் போது சகஜம்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. சகசமலம் என்ன சொல்லலாம்? உடன் இருக்கின்ற மலம், சகஜ மலம் சொல்லலாம். இன்னொரு பொருள் சகஜ குற்றம். குற்றம் என்று சொல்லலாம், சகஜ குற்றம் சொல்லலாம். அப்போ ஆன்மாவுக்கு ரெண்டு பொருள்கள் சகஜமா இருக்குது. ஒன்று சகஜம்னா குணங்களை அமைஞ்சிருக்குது, ஒன்று குணம், இன்னொன்று குற்றம். குணம் என்ன, குற்றம் என்ன? ஆன்மாவுக்கு குணம் என்ன, குற்றம் என்ன? ஆமா, குணம் அறிவு, அறிவித்தால் அறிகின்ற அறிவு. குற்றம் என்ன? மலச்சேர்க்கை. எனவே குணம் கெடாது, கிணம் கெட்டா என்ன ஆகும்? குழியும் கெட்டப்போ. அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க, ஆணவ மலை எப்பவுமே உடன் இருந்தா கூட அது வந்து நமக்கு குற்றம் தான். குற்றம் நீங்கும், குற்றம் நீங்கும். குற்றம் கெட்டாலும் குணி கெடாது, தூய்மை அடையும். இப்ப மலம் நீங்கினா ஆன்மா தூய்மை அடையுதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. மலமகற்றி தானாக்கி அத்துவா சுத்தி பண்ணி நலமகற்றி விண்டகலும் மலங்கள் எல்லாம் பின்பு காயமோடு சேராத வரை தானும் தேயும். இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான கொட்டேஷன்ஸ் இருக்குது. எனவே குணச்சகசம்தான் பொருளுடைய தன்மை, குணக்குற்றம் பொருளுடைய தன்மை எனப்படாது. இது மனசுல வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஆன்மாவுக்கு அறிவு குணச்சகசம் புள்ளிக்கமா, அறியாமை குற்றச்சகசம். ஆன்மாவுக்கு அறிவு குணச்சகசம், அறியாமை குற்றச்சகசம். ஆதலின் ஆன்மாவும் ஆணவமும் அனாதியே, காரணமின்றியே உடனாக இருந்தன. அனாதியே ஆயினும் சகஜமே ஆயினும் குற்றம் எது? ஆனாமலம். ஆதலின் நீங்கும், சகஜமா இருக்கிறது நீங்காமல் இல்லை, குற்றம் நீங்கும். இதுவரைக்கும் சொன்னதுல பந்தம் வந்தவாறு என்னென்பது ஒரு பந்தம் சொல்லிட்டார். என்ன பந்தம்? ஆனம்பலம். எனவே ஆனம்பலம் பந்தம் வந்தவாறு எவ்வாறுன்னு கேள்வி கேட்டா என்ன பதில் வரும்? ஆனம்பலம் வந்தது அன்று முதல்ல என்ன வரணும்? ஆனாமல பந்தம் வந்ததன்று இருந்ததுன்னா குணம் ஆயிடுமே அப்படிங்கிறப்பதான் இயற்கை குற்றம் அப்படிங்கறது மனசுல. எனக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், மிச்சரண்டு ரொம்ப ஈஸியான ஆன்சர். இனி பாக்கி இருக்கிற மலம் என்ன? மாயகன்மங்கள். இந்த மாயகன்மங்கள் ஆன்மாவுக்கு ஆதியா அனாதியா? சொல்லும் இல்ல, நமக்கு பாருங்க சாஸ்திரத்துல கூட சொல்லுது, நெல்லுக்கு உமியும் செம்பில் களிமும் சொல்லில் புதியதன்று உண்மையே. இதுதான் வருது, நெல்லினுக்கு தவிடு உமிகள் அனாதியே. இந்த சொற்றொடர்ல பார்த்தா மூணு எப்போ இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, மும்மலங்கள்ல ஆன்மாவுக்கு சகசம் எனக்கு கொண்டால் என்ன குற்றம் வரும்? மும்மலங்களும் எப்போ இருக்குது அப்படின்னா, கேவலத்திலே மூணு மலம் இருக்குதுன்னு ஆயிடும். அப்புறம் சகலங்கிறது ஒண்ணு வித்தியாசம் இல்லை. எனவே கேவலம் என்பது ஆணவமலம் மட்டோடு மட்டும் கலந்திருப்பது. அந்த ஆணவமல நீக்கத்துக்காகத்தான் நமக்கு என்ன செய்யறாரு? மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதுவும் மலம்தான், என்ன மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதனால அந்த மலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆகுந்தகம். பின்னர் வந்தது ஆணவமலம் சகஜம், இது ஆகுந்தகம். எனவே முன்னமே ஆன்மாவுடன் இருந்த ஆணவமல அழுக்கை போக்குவதற்கு இறைவன் என்ன செய்கிறாரு? கண்மம் மாயி என்ற இரண்டு அழுக்குகளை ஆன்மாவுடன் குட்டுகிறார். இதை நான் அடிக்கடி சொல்றதான சட்டையில் அழுக்காயிட்ட என்ன செய்வோம்? கூட சோப்பு தண்ணி எல்லாம் கலக்கி கசக்கி பிழிவது போல. இது சித்தியார்ல ஒரு பாட்டுல சொல்றார், எழுமுடல் கரணம் ஆதி இவை மலம், மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன எனில், செழுநவை அறுவை சாணி உவ செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயகொடு மலம் ஒழிப்பன் முன்னோன். எனவே நமக்கு இந்த மூன்று மலங்கள் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்கு? முதல்ல ஆணவமலத்தை பற்றி சொல்லும்போது, ஆணவபல பந்தம் வந்ததன்று, வந்ததுங்கிற கேள்வியே தப்பு, வந்ததன்று உடன் இருந்தது. ஆதலின் அறிவே வந்ததா, ஆன்மா போய் சேர்ந்ததா, இல்லை இறைவன் கூட்டினானா என்ற கேள்விக்கு இடம் இல்லை. அத்தனை கேள்வி கேட்டமல்ல, அதே கேள்விக்கே இடமில்லை. அது வந்தாலும் பாயிண்ட்லேயே கட் பண்ணி விட்டாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது? சரி, கண்மம் பலம் மலம் கண்மம் மாயை ரெண்டும் வந்து சேர்ந்தன. இவை தாமே ஆன்மாவை வந்து சேர்ந்ததில்லை. ரொம்ப முக்கியம், மாயை கண்மங்கள் தானே வந்து சேர்ந்துருமா? இல்லை நாம் போய் தான் எடுத்துக்க முடியுமா? நாம் போய் எடுத்துக்கிற மாதிரி என்ன செய்வோம்? நல்ல அழகான உடம்பை எடுத்துக்குவோம், ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும் உயிரோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. ஸோ நாமளாக போய் எடுத்துக்க முடியாது, அதுவாகவும் வராது. அப்போ இறைவன் தான் நாம் அணுக்க வேண்டிய வினைக்கு தக்கவாறு உடம்புகளையும் கருவிகரணங்களை கூட்டி எங்கே படைத்தா இவனுக்கு என்ன வினை அனுபவம் கிடைக்குமோ அதுக்கு தக்கவாறு உலகங்களையும் படைப்பார். எனவே இந்த மாய கர்மங்கள் இறைவனால் கூட்டுவிக்கப்படுவன. எதற்கு தக்கவாறு? ஆணவமல பந்தம் பக்குவப்படுவதற்கு தக்கவாறு கூட்டுவிக்கப்படும். இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறாருன்னா நீங்கள் போய் இறங்க எனக்கு அந்த பச்சைக்கலை மாதிரி கொடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, அதை எனக்கு குடிக்குதுன்னு கொடுப்பாரா? உங்கள் நோயினுடைய தன்மை என்னவோ அதுக்கு தக்கவாறு மருத்துவர் தான் முடிவு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உடம்பு கொடுக்கணும், எத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கணும், என்னென்ன வினை அனுபவிக்கணும், எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், எங்கே போய் வேலை செய்யணும், எங்கே போய் சாகணும், எல்லாம் அவர் எழுதி வச்சுருவார். அவருடைய திட்டப்படி தான் நடக்கும். எனவே அந்த ரெண்டும் வந்து சேர்ந்தவை, ஆனால் நம்ம விருப்பத்துக்கு வந்து சேர்ந்தவை அல்ல, இறைவனுடைய ஆணைப்படி வந்து சேர்ந்தவை. மாய கர்மங்களை இறைவன் முதற்காரண நிலை காரண நிலையில கூட்டுவது இல்லை. இது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணும், நேற்று போட்ட படத்தை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இறைவனுடைய பெரிய வியாபகம், அந்த பெரிய வியாபகத்தில் ஆன்மா ஒரு சிறு பகுதியில் இருக்கு, இன்னொரு பகுதியில் மாயை இருக்கு. இந்த இந்த மாயையை தன் அப்படியே மாயையாக இறைவன் கூட்டுவதில்லை. என்ன செய்கிறான்? அதை காரியப்படுத்தி மாயையாத்தான் காரிய மாயையாத்தான் கூட்டான். இது எந்த மாயை? அதான் யா மாயினுடைய காரியம் என்னன்னா தனுக்கிறனை போகணும். எந்த மாயை? கருவிகளை உருவாக்குறதுக்கு மூலமாக இருக்கிற பொருளுக்கு பேர் தான் மாயை. அது எங்கே இருக்குதுன்னு தான் கேட்குறேன்.